الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين واتقوا الله ربكم سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمعلقة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم
صدق الله العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லா, அந்த அல்லாஹுவின் உயரிய பெயரை கூறி இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் என் உயிரிலும் மேலான ஹலரத்து நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய வாழ்க்கை வரலாறை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாபியவுன்கள், சபவு சாபியன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், முஃமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் அழிந்ததுக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் பிரதௌஸ் என்ற சுவர்க்கம் கிடைக்கட்டுமா என்று துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹனுடைய மாளிகையிலே பள்ளி வாயிலே வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வர இருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும், அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசிய செய் தக்குவாவை இட்டு வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் இறைவன் கபூல் செய்து கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்முடைய சக்திக்கு உட்பட்டவாறு முடியமானவரை அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளை ஏற்றி வைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு மிக முக்கியமான 5 கடமைகளை தந்திருக்கிறான். அந்த 5 கடமைகளே மிகவும் முக்கியமான ஒரு கடமைதான் ஜகாத் என்ற கடமை. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் ஜகாத்து கொடுக்கின்ற போதும் அந்த ஜக்காத்து கொடுப்பதனூடாக அந்த மனிதன் மாத்திரமல்ல, அந்த ஜக்காத்தை யார் எடுக்கிறாரோ அவரும் சுத்தமாகிறார், ஜக்காத்தை கொடுப்பவர் சுத்தமாகிறார். ஜக்காத் கொடுப்பதன் மூலமாக எந்த தொழில் துறவை செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த தொழில் துறவும் சுத்தமாகிறது. முதலாவது ஜக்காத்தை கொடுப்பவர் பரிசுத்தமாகிறார், அவருடைய பொருளுக்குரிய பாதுகாப்பு அல்லாஹ் உத்தரவாதம் அளிக்கிறான். உதாரணமாக ஒரு மனிதனத்திலே 10 லட்சம் பணம் இருக்குன்னு வைத்துக் கொள்வோம், அவர் என்ன செய்ய வேண்டும், 1/10 ஒரு பங்கு கொடுக்க வேண்டும். உதாரணமாக 1/10 ஒரு பங்கு கொடுக்க வேண்டும். 10 லட்சத்தை 10 பிரித்தால் 1 லட்சம், அந்த 1 லட்சத்திலே 4 ஒரு பங்கு 25,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். இந்த 25,000 ரூபாயை கொடுத்து விட்டால் மீதமுள்ள 9,75,000 ரூபாய் இதை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் ரக்காத்து அந்த 25,000 ரூபாய் கொடுக்கவில்லையோ அந்த இருக்கின்ற மூலதனத்தையும் சேர்த்து எங்களுடைய பொருள் சில வேலை ஆபத்துக்குள்ளாகலாம். அல்லாஹ் தந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு, மிகப்பெரிய ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும் என்றால் அது ஜக்காத்து தான். நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க அல்லாஹ் தந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்றால் அது ஜக்காத் என்ற ஒரு கடமைதான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, சதக்காவுடைய அமல் இருக்குதே அதுவும் எங்களுடைய பொருளை பாதுகாக்கும். சதக்காவுக்கும் ஜக்காத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. ஜக்காத் பரவான கடமைகள்ல ஒன்று. அதை செய்யாத போது நாங்கள் குற்றம் பிடிக்கப்படுவோம். அதை யாராவது வழங்க மறுத்தால், வழங்க முடியாது என்று சொன்னால் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஜக்காத்தை பெற முடியும், வசூலிக்க முடியும். அந்த அளவு ஜக்காத் என்ற கடமை மிக முக்கியமானது. ஆனால் சதக்காவுடைய கடமை இருக்குது. ஒரு மனிதன் சதக்கா கொடுக்க இல்லை, தர்மம் கொடுக்க இல்லைன்னா அவனை வற்புறுத்த முடியாது, அவனுக்கு உபதேசம் செய்யலாம், அவனை அடிக்க முடியாது, எச்சரிக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அதே போன்று ஜக்காத்துடைய கடமை இருக்குது. அந்த ஜக்காத் என்ற கடமை குறிப்பிட்ட சில பொருட்கள் தான் கொடுக்க வேண்டும். ஆனால் சதக்காவுடைய அமல் இருக்குது. சதக்கா எந்த பொருளையும் கொடுக்கலாம், நாங்க பாவித்த ஒரு பொருளையும் கொடுக்கலாம். அதே போன்று ஜக்காத்துடைய அமல் இருக்குது, குறிப்பிட்ட சிலரின் மீதுதான் கடமையாக இருக்குது. ஆனா சதக்கா இருக்குது, எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஒரு ஏழைக்கும் சதக்கா கொடுக்கலாம். அதே போன்று எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனை ஜக்காத்தில் இருக்கிறது, அதுக்கு நிசாப் என்று சொல்லுவார்கள். ஆனால் சதக்காவுல நிபந்தனை கிடையாது. எவ்வளவும் கொடுக்கலாம், 5 ரூபாயும் கொடுக்கலாம், 1,000 ரூபாயும் கொடுக்கலாம், 10 லட்சமும் கொடுக்கலாம், அதற்கு ஒரு நிபந்தனை கிடையாது. அதே போன்று ஜக்காத்தை கொடுத்த வகையிலே குறிப்பிட்ட 8 சாரார் இவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும், குறிப்பிட்ட 8 கூட்டத்தார் இவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். ஆனால் சதக்காவை பொறுத்தவர்களே யாருக்கும் கொடுக்கலாம், இஸ்லாம் அல்லாத ஒருவருக்கும் கொடுக்கலாம், எங்கட வீட்டுக்கு இருக்கின்றவருக்கும் கொடுக்கலாம், தாய்க்கும் கொடுக்கலாம், எங்களுடைய தந்தைக்கும் கொடுக்கலாம், உறவுகளுக்கும் கொடுக்கலாம், சகோதரன் சகோதரிகளுக்கும் கொடுக்கலாம். அன்பான அல்லாஹ்வினுடையார்களே, அதே போன்று ஜக்காத்துடைய கடன் இருக்குது, அதுக்கு வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற சில சருத்துகள் இருக்கிறது. ஆனால் சதக்காவுடைய கடன் இருக்குது, இப்ப ஒரு சதக்கா கொடுத்துட்டோம், 5 நிமிஷத்தால இன்னொரு சதக்கா கொடுக்க ஆசைப்படுறோம், கொடுக்கலாம். ஆனா சதக்கா வேறுபட்டது, ஜக்காத் வேறுபட்டது. அதே போன்று ஜக்காத்துடைய அமல் இருக்குது. ஜக்காத்துடைய அமல் பரவான ஒரு அமல், நாங்கள் முஸ்லீம் என்று எங்களை நிரூபிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல். 69 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் மார்க்கம் 5 தூண்களிலே நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த 5 தூண்களிலே ஒன்றுதான் ஜக்காத் என்ற கடமை. யாருக்கெல்லாம் சொத்து செல்லும் இருக்குதோ அவங்க ஜக்காத்தை கொடுத்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய மக்களை பார்க்கிறோம், சொத்து செல்வம் வந்துட்டா அப்படியே அல்லாஹ்வை மறந்துடுறாங்க, இந்த துன்யாவுக்காக வேண்டியே வாழ்றாங்க, ஆகிராவ மறந்துடுறாங்க, படைப்பினங்களுக்காக வேண்டியே வாழ்றாங்க, படைச்ச ரப்ப மறந்துடுறாங்க, இந்த உலகத்தை அடைவதற்காக வேண்டியே வாழ்றாங்க, மறுமை அப்படியே மறந்துடுறாங்க. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒரு மனிதத்தை பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, அது இன்று எங்கள்கிட்ட இருக்கும், நாளை இன்னொருத்தர கைக்கு போய்விடும். பணம் இருக்குது சொல்லுவாங்க, பணம் எங்கள்கிட்ட இருந்தா ஒரு மனிதனை பல கோணத்தில பணம் மாற்றும். பணம் எங்கள்கிட்ட இருந்தா நாங்க ஒரு கொடையாளி, நாங்க ஒரு பணக்காரன். பணம் எங்கள்கிட்ட இல்லையா நாங்க ஒரு ஏழை. பணம் இருக்குது, பணத்தை அதிகமா மற்ற மக்களுக்கு கொடுக்கிறோமா, நாங்க ஒரு கொடையாளி. பணம் இல்லை எங்கள்கிட்ட, யாருக்காவது நாங்க பணத்தை வாங்குறோமா, நாங்க கடனாளி. பணம் இருக்குது நாம செலவழிக்க இல்லையா, நாங்க கஞ்சன். கனிமானவர்களே, பணம் இல்ல பணத்து மீது அதிகமாக நாங்க ஆசைப்படுறோமா, நாங்க பேராசை பிடித்தவன். எனவே பணம் இருக்குது ஒரு மனிதனை பல கோணத்துல மாற்றும். ஆனால் பணத்தை கண்டு மனிதன் தன்னுடைய மனதை மாத்திக்கொள்ள கூடாது. எனவே அந்த சொத்து செல்வத்தின் மூலமாக, பணங்களின் மூலமாக அல்லாஹ் ஜகாத் என்ற ஒரு கடமையை தந்திருக்கிறான். அந்த கடமையுடைய நோக்கம் எதுவென்றால், அந்த கடமை எங்களை பரிசுத்தப்படுத்தும், வாங்குகின்றவர்களை களவு பாவமான காரியங்களை தடுத்து அவரை தூய்மையானவர்களாக தாலா வகிவிக்கும். அது மாத்திரமல்ல, நாம் செய்யக்கூடிய தொழிலுக்கு உத்தரவாதம் பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நபியார்களே, இந்த உலகத்திலே வாழ்ந்தோம், பிறரால் எங்களுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது நாங்கள் தொழில் செய்து முன்னேறி இருக்கலாம். இந்த உலகத்திலே ஒன்றை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிறோம், எங்களுடைய பிறப்பு எங்களுக்கு பிறரால் தரப்பட்டது, எங்களுடைய பெயர் எங்களுக்கு பிறரால் தரப்பட்டது. அந்த பெயரை நாங்கள் பாவிப்பதை விடவும் இன்னொரு சமுதாயம் நாம் அதிகமாக பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்குரிய பட்டம் பதவிகள், கல்வி, அந்தஸ்து, பொறுப்புகள் எல்லாம் இன்னொரு சமுதாயத்தால் தான் எமக்கு தரப்படுகிறது. அதே போல நாங்கள் மூத்தாகிவிட்டால் எங்களுக்காக வந்து செய்யக்கூடிய நான்கு கடமைகள் நாங்கள் சொல்லுவோம். ஏந்த மகன் தான் ஏந்த ஜனாதாவை குளிப்பாட்டணும், ஏந்த சகோதரன் இந்த தொழில்நுட்பம் வளர்ந்த காலம், இஸ்லாம் நிறைய புத்திமதிகளை எங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. தொழில்நுட்பம் வளர்ந்த காலம் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் எடுத்துக்கொண்டால், அங்கே அதாவது நாய்க்குள்ள மரியாதை மனிதனுக்கு இல்லை. பாதையிலே ஒரு நாய் இருந்தால் அதை ஏற்றி செல்வார்கள், ஆனால் ஒரு மனிதன் கையை காட்டினால் ஏற்றி செல்ல மாட்டார்கள். அந்த அளவு மனித நாகரிகம் வளர்ந்திருக்கின்ற காலத்திலே, மிகவும் தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கின்ற காலத்திலே, இப்படி மனிதர்கள் மதிக்கப்படாமல் மிருகங்கள் அதிகமாக சில பகுதிகளே மதிக்கப்படுகிறது. ஆனால் இஸ்லாம் மனித நேயத்தை அழகாக கற்பிக்கிறது. அருமை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் கல் புன்யா, ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள், ஒரு உடமை போன்றவர்கள், கரஜுலின் வாஹிதின், ஒரு மனிதரை போன்றவர்கள், மிராத்துல் முஃமின், கண்ணாடியை போன்றவர்கள், அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன். எந்த அளவு அழகான உதாரணம், ஒரு கட்டிடத்தை பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்காக, எவ்வளவு உறுதியாக இருக்குது. அதே போல ஒரு உடம்பை பாருங்க, எவ்வளவு உறுதியாக இருக்குது. ஒரு மனிதனை பாருங்க, எவ்வளவு அழகாக இருக்கிறான். அதை போலதான் ஒவ்வொரு முஸ்லீம் இந்த உலகத்துல வாழ வேண்டும். கலிமா சொன்ன யாராக இருந்தாலும் இந்த நாட்டில் வாழலாம், கடல் கடந்த நாட்டில் வாழலாம், ஏசியன் கண்ட்ரில வாழலாம், அரேபியன் கண்ட்ரில வாழலாம், அல்லது வேற ஒரு நாட்டில் வாழ்ந்தாலும் நாங்கள் எல்லோரும் முஸ்லீம் என்ற அடிப்படையிலே மனித நேயத்தை இஸ்லாம் தெளிவாக கற்றுத்தருகிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நபியார்களே, இஸ்லாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், நாங்கள் இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும். ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் தான் வாழ வந்தவன் என்று சொல்வதை விடவும் பிறரை வாழ வைக்க வந்தவன் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கிறது. நாங்கள் வாழ வேண்டும், ஆனால் நாங்கள் வாழ்வதோடு மற்ற சமுதாயத்தையும் வாழ வைக்க வேண்டும். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜகாத் என்ற ஒரு கடமையை தந்திருக்கிறான். அன்பான அல்லாஹ் முன்னாடியார்களே, ஜகாத் கொடுக்கப்படாத போது சமூகத்திலே நாலு வகையான பிரச்சனைகள் உருவாகும். ஜகாத்து கொடுக்கப்படாத போது சமூகத்திலே மிக முக்கியமான நாலு வகையான பிரச்சனைகள் ஏற்படும். அதிலே ஒரு பிரச்சனை எது தெரியுமா? பண்பாடு ரீதியான பிரச்சனை. ஒழுக்கத்திலே வீழ்ச்சி ஏற்படும். ஜகாத் ஒரு சமுதாயத்துக்கு போய் சேர இல்லையா, ஒரு சமுதாயம் பாவங்கள் செய்து அருவறுப்பான வேலைகளை செய்து பணம் சம்பாதிப்பார்கள். ஒழுக்கத்திலே வீழ்ச்சி ஏற்படும். அது மாத்திரமல்ல, சுகாதார பிரச்சனை ஏற்படும். நாங்க ஒரு சமுதாயத்துக்கு ஜகாத்து கொடுக்க இல்லையா, அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க இல்லையா, அந்த சமுதாயம் சுகாதார பிரச்சனைக்குள்ளாகும். பல தொற்று நோய்களுக்கு ஆளாகுவார்கள், பல நோய்களால் பீடிக்கப்படுவார்கள். இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் சமூகத்துல 10-15 வீட்டுக்கு ஒரு டாய்லெட் இருக்கிற, எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இந்த நாட்டுல மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமை சில பகுதிகளில் நாங்க பார்த்தோம். அன்பான அல்லாஹ் முன்னாடியார்களே, இந்த நாட்டில் நாங்கள் எவ்வளவுதான் தொகுத்தாக நிம்மதியாக இருந்தாலும், 2013 இந்த நாட்டில் இருந்து சுமாராக வெளிநாட்டுக்கு 50,000 பெண்கள் பணி பெண்களாக சென்றிருக்கிறார்கள் வேலைக்கு. ஏன் காரணம்? அதில் எங்களை முஸ்லீம்களும் அடங்குகின்றார்கள். எங்களுடைய ஜகாத் குறிப்பிட்ட சாரருக்கு போய் சேர இல்லையா, அந்த மக்கள் மானத்தையும் விட்டு விடுவார்கள். ஆண்கள் தான் உழைக்க வேண்டும், ஆனால் பெண்கள் சொல்வார்கள், நாங்களும் உழைப்போம். அல்லாஹ்விடத்திலே ஜகாத்து கொடுக்க வசதி இருந்து ஜகாத்து கொடுக்காதவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஜவாபு சொல்ல வேண்டும். அன்பான அல்லாஹ்வினுடையார்களே, அது மாத்திரமல்ல, முழு உலகிலும் 125 கோடி மக்கள், அப்படி என்றால் 1,250 மில்லியன் மக்கள் வறுமையிலே வாழ்கின்றார்கள். தின்ன உணவில்லாமல் வாழ்கின்றார்கள், இருக்க வீடு இருந்தாலும் தன்னுடைய கழிவறையை சரியான முறையில் செய்து கொள்ள டொய்லெட் இல்லாமல் வாழ்கின்றார்கள். டொய்லெட் இருந்தாலும் அடிப்படை தேவையான கிணறு இல்லாமல் வாழ்கின்றார்கள். இப்படி முழு உலகிலும் வறுமையான மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இலங்கையில் விதிவிலக்கல்ல. ஒரு விடயத்தை நானும் நீங்களும் ஆழமாக விலகிக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வுடையார்களே, கொழும்பு பகுதிகளிலே நிறைய இடங்களுக்கு சுத்தபாக்கு போனது வழக்கம். சில பகுதிகளில் சொல்லுவார்கள், ஹாதரர் கட்டாயமாக சொல்லுங்க, ஹாதரர் இங்கு உள்ள ஜக்காத்து பொருளை கொண்டு வெளியில கொடுக்கிறாங்க. அதர் கண்ணியமானவர்களே, கொழும்புல உள்ள மக்கள் சில பகுதிகளில் மிகவும் வறுமையிலே வாழ்கின்றார்கள். எந்த அளவு வறுமண்டா, ஒவ்வொரு நாளும் கொழும்பில் உள்ள சில பாடசாலைகளிலே காலை கூட்டத்திலே பிள்ளைகள் மயங்கி விழுகின்றார்கள். காலை சாப்பாட்டுக்காக, அந்த காலை இடியப்ப பார்த்ததற்காக 25-30 ரூபாய் பணம் இல்லாமல் ஒரு சமுதாயம் படிக்கப் போகின்றார்கள். வறுமையிலே விழுகின்ற அந்த தலைவுக்கு பிடிச்சி விழுகின்ற அந்த குழந்தை படிப்பிலே முன்னேற்றத்தை காணுமா? கண்ணியமானவர்களே, அதுதான் சுகாதார பிரச்சனை உருவாகும். அது மாத்திரமல்ல, கல்வித்துறை சார்ந்த பிரச்சனை உருவாகும். கல்வியிலே அந்த பிள்ளை நல்ல முறையிலே படிக்காது, எங்கட ஜகாத் சரியானவர்களுக்கு போய் சேர இல்லையா, ஒரு சமுதாயம் கல்வி இல்லாம பாதிக்கப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, பொருளாதார ரீதியான பிரச்சனை உருவாகும். பணம் இல்லையா, மனிதன் எதையும் செய்ய முற்படுவான். எந்த அளவென்றால், ஒரு இமாம் சொல்லுகின்றார், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய மிகவும் அருவறுப்பான பாவங்கள்ல ஒன்று எது தெரியுமா? ஒரு மனிதன் முஸ்லீமாக இருந்துவிட்டு குஃப்ராக மாறுறது. குப்ருக்கு மாற்றக்கூடிய பிரதான காரணிகள்ல ஒன்றுதான் வறுமை என்று சொல்கின்றார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எல்லா தொழுகைகளிலும் வறுமையை விட்டு பாதுகாத்துருவார். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஃபக்ர் வல் குஃப்ர், யா அல்லாஹ் ஏழ்மையை விட்டும் குஃப்ரை விட்டும் இடத்துல பாதுகாத்து தருகின்றேன். ஃபக்ர் ஏழ்மை வந்துட்டா கூடிய சீக்கிரம் எங்களை குஃப்ர்ல கொண்டு சேர்த்துரும். ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வந்துட்டா திருடுவது சாதாரணம், அது பாவமாக விளங்காது. வறுமை வந்துட்டா விபச்சாரம் செய்வது அது பாவமாக விளங்காது. அண்மையில ஒரு பகுதியில ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு பார்த்தா, ஒரு குடும்பத்தில ஒரு பெண் விபச்சாரம் செய்யறா, காரணம் என்னன்னு கேட்டா அந்த பெண்ணுக்கு ஒரு மாதத்துல 10 கிலோ அரிசி இல்லை. அரிசி இல்லாதால இதை தேடிக்கொள்ள விபச்சாரத்தை தொழிலாக செய்யறான். கண்ணியமானவர்களே, அந்த பேர் பின்னால சௌபா செஞ்சு அவருக்கு சில வழிகாட்டுகள் கொடுக்கப்பட்டது. எதை சொல்லவர்கள் என்றா, எங்களுடைய சமுதாயம் கூட இந்த பாவத்துல பீடிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னண்டா, எங்களுடைய ஜக்காத்து போக இல்லையா, உரியவர்களுக்கு போய் சேர இல்லையா, நிச்சயமாக ஒரு சமுதாயம் பாதிக்கப்படும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜக்காத் என்ற கடமை இருக்கிறதே, வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் ஜக்காத் என்ற கடமை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஜக்காத்தை விதியாகும் பொருட்களை இரண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று, வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டவை. இன்னொன்று, வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனை இல்லாதவை. வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டவை பணமாக இருக்கலாம், அல்லது வியாபார பொருட்களாக இருக்கலாம். இதற்கு வருடாந்தம் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும். விவசாய பொருட்களை பொறுத்த வகையில், கனிப்பொருட்களை பொறுத்த வகையிலே, அந்த கனிப்பொருட்கள் வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற கருத்து கிடையாது. அது எப்ப அறுவடை செய்யறோமோ, இந்த அசாதிகி எப்ப அறுவடை செய்யறோமோ, அறுவடை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிசாப் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவு வந்தா அதுல ஜக்காத்து கொடுத்துக் கொள்ளலாம். அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, வியாபார பொருட்கள்ல ஜக்காத்தை எப்படி பாக்குறது? வியாபார பொருட்கள்ல அப்போதைய சந்தையில உள்ள விலையை மதிப்பிட்டு அந்த பொருட்களுக்கு நாங்க விலையை மதிப்பிடுவோம். விலைய மொத்தமாக உத்தரவு கொடுத்தா எவ்வளவு கொடுக்கலாம் என்பதை நான் கணக்கு போட வேண்டும். அதே போன்று வர வேண்டிய கடனை எங்கட அந்த பொருளோட சேர்த்து கூட்டணும். நாங்க கொடுக்க வேண்டிய கடனை கழிக்கணும். வர வேண்டிய கடனை ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று நம்பகமான கடன், இன்னொன்று அதாவது எப்போது கிடைக்கும் என்ற ஊர்ஜிதம் இல்லாத கடன். இமாமுனா ஷாபிர் அஹ்மதுல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அப்படி நம்பகம் இல்லாத காலம் தாமதித்து வரக்கூடிய கடன் அதுக்கு ஜக்காத் இல்ல. எப்போது அந்த பணம் எங்கட கையில கிடைக்குதோ அன்றைக்கு அதுக்கு ஜக்காத்து கொடுத்தா அந்த பணத்துடைய ஜக்காத்து முடிஞ்சு. நம்பகமான கடன் இருக்குது, ஒரு மாதத்துல தாங்கன்னு ஒருத்தருக்கு 10 லட்சம் பணத்தை கொடுக்கிறோம். கண்ணியமானவர்களே, அதிசியா தேவைப்படுகிறது, அவசரமா தேவைப்படுது, ஒரு கிழமையில போய் கேட்கிறோம் நாளைக்கு எனக்கு பணம் தேவை தரையிலுமான்னு சொல்லி அவர் தந்துருவார்னா இந்த பணத்தையும் ஜக்காத்தோட எங்கட வரவாக சேர்க்கணும், அக்கௌண்ட உள்ளத்தை சேர்க்கணும். சேர்த்ததுக்கு பின்னால எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் கிட்டத்தட்ட 85 கிராமுக்கு மேல உள்ள அந்த தங்கத்துடைய பெருமானம் பணம் இருந்தால் அதில் 2.5% ஜகாத் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் 10/4 ஒரு பங்கு ஜகாத் கொடுக்க வேண்டும். உதாரணமாக 10 லட்சம் இருந்தால் அந்த 10 லட்சத்தை 10 ஆக பிரிக்க வேண்டும், 1 லட்சம். அந்த 1 லட்சத்தை 4 ஆக பிரிக்க வேண்டும், 25,000 ரூபாய். இப்படி கணக்கு பார்க்க வேண்டும். அதே போல கூட்டு வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்கள், சில பகுதிகளில் கூட்டு வியாபாரம் செய்வார்கள். கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் இஸ்லாம் தெளிவான வழிகாட்டு சொல்கிறது. எந்த அளவு என்றால், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் சொல்கின்றார்கள், பங்காளர்கள் ஒவ்வொருவருடன் ஹிசாபு அடையும். உதாரணமா 3 பேர் கூட்டு வியாபாரம் செய்யறா, 3 பேரும் 3 பேருக்கு நிசாப் அடைஞ்சாத்தான் 3 பேருக்கு ஜகாத்து கடமைன்னு சொல்லுவாங்க. ஆனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கருத்து ஒரு வலுவான கருத்து இருக்குது. அவர் சொல்றார்கள், பலருக்கு பொதுவான சொத்தை ஒருவருடைய சொத்தாக மதிப்பிட்டு அதனுடைய அந்த சொத்து ஜகாத்துடைய நிசாப் அடைஞ்சா அதுக்கு ஜகாத்து கொடுக்கலாம். 3 பேர் அல்லது 4 பேர் பார்ட்னரா பிசினஸ் பண்ணுவாங்க, 4 பேரும் போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த பொருள்ல ஜகாத்துடைய நிசாபு வந்தா அதுல ஜகாத்தை கொடுத்து கொண்டா 4 பேருடைய ஜகாத்தும் செல்லும்படியாகும் என்ற கருத்தை இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க. அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போன்று எந்த அளவுண்டா அந்த ஜகாத் இஸ்லாத்துல வலியுறுத்தப்படுகிறது என்றால், இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுகின்றார்கள், அதே போன்று இமாம் அஹமத், இமாம் இஸ்ஹாக், இமாம் அபு சஊத், இமாம் இப்னு ஹஸம் போன்ற முக்கியமான உலமாக்கள் இமாம்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அந்த மனிதனுடைய கடனை நிறைவேற்ற வேண்டும். 2 கருத்துக்கு இடமில்லை. அந்த மனிதனுடைய மவாரிஸ், அவருடைய சொத்தை பங்கு வைக்க வேண்டும். 2 கருத்துக்கு இடமில்லை. அதே போன்று அந்த மௌத்தான மனிதன் எதெல்லாம் வசியத்து பண்ணிருக்கிறாரோ அந்த வசியத்துக்களை நிறைவேற்ற வேண்டும். அதெல்லாம் செய்ய வேண்டிய 2 கருத்து கடமில்லை. ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், யாராவது ஒருவர் அப்படி மௌத்தாகிவிட்டால் அவருடைய கடனை அடைக்க முன்னால், அவருடைய வசியத்தை நிறைவேற்ற முன்னால், அவருடைய மவாரிஸ் அவருடைய அந்த சொத்தை பங்கு வைக்க முன்னால், எல்லாவற்றுக்கு முன்னால் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். எங்களுடைய ஒரு தந்தை எங்களை விட்டு பிரிந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், என்னுடைய தந்தையுடைய சொத்து செல்வத்திலே 10 வருடம் ஜகாத்து நிறைவேற்றப்படவில்லை என்றால் தந்தை மௌத்தானதும் முதலாவது 10 வருடத்துடைய ஜகாத்தை கொடுத்து விட்டுத்தான் ஏனைய விடயங்களை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அது 5 கடமைகளில் ஒரு கடமை. அந்த கடமையில ஒன்ற பாலாக்கினால் அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது. இஸ்லாம் என்ற தூண் இந்த 5 கடமையில நிறுவப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு தூண் இல்லண்டா இஸ்லாம் இல்லாம போயிடும். வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் நிச்சயமாக ஜகாத்தை கொடுக்க வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வுடையார்களே, இந்த சட்டத்தை பேணிக் கொள்ள வேண்டும். அடுத்தது வக்ஃப் செய்யப்பட்ட பொருளுக்குரிய சொத்துக்குரிய ஜகாத். வக்ஃப் செய்யக்கூடிய அந்த சொத்துக்களை 2 பிரிப்பா, பொதுவாக வக்ஃப் வேண்டும், தனி நபருக்குரிய வக்ஃப் வேண்டும். பொதுவான வக்ஃப்னா பள்ளிக்கு மதரசாக்கு வக்ஃப் செய்யறது, இதுக்கு ஜகாத் இல்லை. தனி நபருக்குரிய வக்ஃப் செய்யிருந்தா அந்த மனிதன் அதுக்கு ஜகாத்து கொடுக்கும். அதனுடைய அளவுகள் அந்த நிசாபு வந்திருந்தா அவர் ஜகாத்து கொடுக்கும். அதே போன்று வாடகைக்கு விடப்படும் கட்டிடங்கள், வாகனங்கள், இவைகளுக்கும் ஜகாத் இருக்கு. யாராவது வாடகைக்கு கட்டிடம் கொடுக்கிறாரு, 10 கடை கட்டி போட்டிருக்கிறாரு, அந்த கடைகளை வாடகை கொடுக்கிறாரு, 5-6 வேன் வச்சிருக்கிறாரு, பஸ் ஓட்ட கொடுக்கிறாரு, இவைகளுக்கு எப்படி கணக்கு பார்க்கிறண்டா, இவர் வரக்கூடிய வருவாய் அப்படியே குறிச்சிட்டு வரணும். குறிச்சிட்டு வந்ததுக்கு பின்னால இவற்றுக்கான திருத்த செலவுகள், வரிகள் போன்றவற்றை கழித்த பின் வருமானமாக கிடைக்கும் வாடகை, வருமானமாக கிடைக்கும் வாகனத்திலிருந்து கிடைக்கிற வாடகை அல்லது கடையிலிருந்து கிடைக்கக்கூடிய வாடகை, இவைகள் கிட்டத்தட்ட 85 கிராமுக்கு அளவில் தங்கத்தின் பெருமானத்தின் அளவு பணம் இருந்தால் அவரும் 2.5% ஜகாத்து கொடுக்கவே. இந்த கடமைகளை பேணி செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம், தொழில் செய்யக்கூடியவர்கள், தனியார் தொழில் அல்லது அரசு தொழில் செய்யக்கூடியவர்கள் சில நினைக்கிறாக எங்களுக்கு ஜக்காத் இல்லையே, அவர்களுக்கும் இஸ்லாம் தெளிவான ஒரு வழிகாட்டலை சொல்லி தந்திருக்கிறேன். உதாரணமாக ஒருவர் மாதாந்தம் ஒரு தொகை சம்பளத்தை எடுக்கிறார், ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணதா இருக்கலாம் அல்லது ஒரு அரசு தொழிலா இருக்கலாம், 1 வருட சம்பளத்தை கூட்டி அந்த 1 வருடத்தில் செலவு கடன் போக எஞ்சி இருக்கின்ற தொகை 85 கிராம் தங்கத்தின் பெருமானத்தின் அளவு பணம் இருந்தால் அவர் ஜகாத் கொடுக்கிறார். அவரை வருவாய் அப்படியே அவர் கூட்டி, கொடுக்க வேண்டிய கடன்களை கழிச்சு, செலவுகளையும் கழிச்சு, இருக்கின்ற தொகை அந்த ஜக்காத்துடைய நிசாப் இருந்தா அவரும் ஜக்காத்தை கொடுக்கும். தானியங்களை கொடுத்த வகையில அதுக்கு வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. சில தானியங்களை கொடுத்த வகையில வருடத்துல இரண்டு மூன்று முறை அறுவடை செய்யலாம். நாங்க வெள்ளாமல் செய்யறத போல சிறுபோகம் பெரும்போகம் என்று சொல்லுவாங்க. அன்பானவர்களே, இதற்கு நீர்ப்பாசனத்துக்கு செலவு செய்யப்பட்டிருந்தால் 5%, நீர்ப்பாசனத்துக்கு செலவு செய்யாம தானாக அல்லாஹுடைய அருள் மலை அப்படியே பொழிந்து அவர்களுக்கு அந்த ரிஸ்க், அந்த ஆகாரம் கிடைச்சிருந்தால், அந்த தானியங்கள் கிடைச்சிருந்தால் அவர்கள் 10% ஜக்காத்து கொடுக்க வேண்டும். நீர் புகட்டினால் 5%, தானாக மழை நீர் மூலமாக வளர்ந்தால் அதுக்கு 10% கொடுக்க வேண்டும். அடுத்தது, இந்த சமூகத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான், நோம்பு காலங்கள் வந்துவிட்டால் கவர்ல 1000 ரூபா 2000 ரூபா அல்லது அரிசி 10 கிலோ 20 கிலோ அல்லது பெரிய ஒரு பார்சல்ல செமன் சீனி இதெல்லாம் சேர்த்து சிலவங்க ஜக்காத்து கொடுப்பாங்க. ஆனா இது ஜக்காத் இல்லை, இது சதகா. நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஜக்காத்து கொடுப்பதற்கு இஸ்லாம் சில பொருட்களை சில காலங்களை இவங்களுக்கு தான் கொடுக்கணும், சில சரத்துகளை முறைகளை வச்சிருக்கு. நீங்க கொடுக்கறது சதகா, கவர்ல போட்டு 1000 2000 ரூபா உங்களோட ஆலிம் ஆதின் அல்லது ஊர்ல உள்ள கஷ்டம் உங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அது உண்மையில அது சதகாவுடைய நன்மை உங்களுக்கு வரும். ஆனா ஜக்காத்து கொடுக்க இல்லைன்னா அல்லாட்ட குட்டை பிடிக்கக்கூடிய ஜக்காத்துடைய அளவு உங்களுக்கு வருகிறது 20,000 ரூபா அல்லது 30,000 ரூபா பணம் வருகிறது. இந்த பணத்தை கொடுத்து என்ன செய்ய போறாங்கன்னு யோசிக்க தேவையில்லை. இத ஜக்காத்து கமிட்டியோட ஊர்ல இருக்கும்டா அவங்களுக்கு ஒப்படை. 25,000 பணம் 30,000 பணத்தை எடுத்து நீங்க பார்சல் போட்டு ஏழைகளை தேடி கொடுக்க வேணாம், இது ஜக்காத்துடைய கூலி உங்களுக்கு வராது. எனவே அன்பான தனவந்தர்களே, என்னை விட அறிவிலும் செல்வத்திலும் அமல் இபாதத்திலும் கூடியவர்களே, எல்லோருடைய தாழ்மையாக கேட்டுக்கொண்டேன், மாஷா அல்லாஹ் நிறைய உலமாக்கள் உள்ள பகுதி, மதரசாக்கள் உள்ள பகுதி, மாஷா அல்லாஹ் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுகளை அழகான முறையில் சொல்லக்கூடிய முக்கியமான பகுதிகள் உள்ள உலமாக்கு இருக்கக்கூடிய இடம். அதனால உலமாக்கள் அணுகி சட்ட திட்டங்களை கேட்டுக்கொள்ளும். அன்பான அல்லாஹ் நபியார்களே, அடுத்து இதை நாங்க யாருக்கு கொடுக்கறோம், இந்த ஜக்காத்தை கொண்டு யாருக்கு கொடுக்கறோம், இஸ்லாம் தெளிவாக சொல்லித் தருகிறது இவங்களுக்கு தான் உங்க ஜக்காத்தை கொடுக்கணும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகீன். முதலாவது ஜக்காத்துக்கு உரித்தானவர்கள் ஃபுகரா. யாரு ஃபுகராக்கள்னா, வெக்கம் சுய மரியாதை காரணமாக உதவி கேட்காமல் தனது வருமானத்துக்குள்ளே வாழ முற்படுபவர்கள். அவர் உழைப்பு செய்யறாரு, தொழில் செய்யறாரு, ஆனா அந்த தொழிலால அவர செலவை கொண்டு போய் கேளாது அப்படியானவர். ஆனா வெளியில கேட்கவும் வெக்கம், சுய மரியாதை போயிடுமோ, என்ன கௌரவம் போயிடுமோன்னு சொல்லி அவருக்கு ஒரு வெக்கம், இப்படியானவங்களை தேடி கொடுக்கணும். இரண்டாவதாக, வல் மசாகீன், மிகவும் வறுமையில வாழக்கூடிய மிஸ்கீன்கள். அடுத்ததாக, வல் ஆமிலீனா அலைஹா. அடுத்ததாக, ஜகாத்தை நிர்வகிப்போம் அவருடைய சிரமத்துக்கு ஏற்ற ஒரு கூலியை அவங்களை பெற்றுக்கொள்ளலாம். வல் முஅல்லஃபதி குலூபுஹும், மன இணக்கம் ஏற்பட்டுக் கொண்டிருப்பவர்கள், அவர்கள் தீய செயல்கள் தடுக்கப்படுவதற்காகவும் விசுவாசத்திற்காகவும் இஸ்லாத்தில் இணை இருப்பவர்களுக்காகவும் அண்மையில் இஸ்லாத்தில் இணைந்தவர்களுக்காகவும் அந்த ஜகாத்தை கொடுக்கலாம். அடுத்ததாக, வஃபிர் ரிகாப், அடிமை. வல் காரிமீன், அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்ட விடயங்களுக்காக கடன்பெறக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்யக்கூடியவர்கள், இப்னு சபீல் என்று சொல்லுவார்கள். அதாவது, நாட்டு இருக்கும்போது வசதிக்காரர் இன்னொரு நாட்டுக்கு போய் துவஸ்ட் ஆகிட்டாரு, பணம் இல்லை. ஆனா இது அந்த காலத்துல சாத்தியப்படும், இந்த காலத்துல தொழில்நுட்பம் வளர்ந்த காலம். இலங்கையில உள்ள ஒருவர் ஜப்பானுக்கு போனாலும் இலங்கையில உள்ள பணத்தை ஒரு நொடி பொழுதுல ஜப்பான்ல எடுக்கக்கூடிய அமைப்புல இந்த தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. இப்படி இந்த சாராளுக்கு ஜக்காத்தை கொடுத்துக் கொள்ளலாம். அன்பான அல்லாஹ்வின் நபியார்களே, இப்படி இந்த ஜக்காத்துடைய கடமையை நாங்க கொடுப்போம் என்றா நிச்சயமாக அல்லாஹ் அதுல நிறைய பரக்கத்துக்களை செய்வார். அடுத்ததாக, இந்த ஜக்காத் என்ற கடமை இருக்குது, இது முக்கியமான ஒரு கடமை. இதை நாங்க நிறைவேற்றாம இருந்தா எங்களுடைய சொத்து செல்வம் நாளைய மறுமையில சுஜாஅத் அக்ரா விஷமுள்ள ஒரு பாம்பாக மாற்றப்படும். எந்தெந்த பொருளை ஜகாத்து கொடுக்கப்படையிலையோ, ஏழைகளை கண்ணீர் துடைக்கப்படையிலையோ, அல்லாஹ்வுடைய கடமை ஜகாத் நிறைவேற்றப்படையிலையோ, அந்த பொருள் எல்லாம் நாளைய மறுமை நாள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யகூனு கன்சு அஹதிக்கும் யௌமல் கியாமத்தி சுஜாஅத் அக்ரா, விஷமுள்ள ஒரு பாம்பாக மாற்றப்படும். அந்த பாம்பு அவனை கொத்தி தீண்டிக்கொண்டே இருக்கும், நான் தான் அவனுடைய செல்வம், நீ பதுக்கி பதுக்கி வைத்த சொத்து, ஏழை எளிய மக்களுக்கு பயன் தராத சொத்து, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த அந்த ஜகாத்து கொடுக்காத சொத்து என்று சொல்லி அந்த செல்வம் அவனுக்கு அப்படியே தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னும் ஒரு இடத்துல சொல்கின்றான், வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குறை கூறி புறம்பேசித்தரக்கூடிய ஒவ்வொருவருக்கு கேடுதான். அல்லதி ஜமா மாலவ் அத்ததா, அந்த மனிதன் என்ன செய்யறான் தெரியுமா, ஒவ்வொரு நாளும் தந்த சொத்தை எண்ணி எண்ணி வைக்கிறான், அப்படியே சொத்தை சேர்த்து சேர்த்து, யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, இது என்னுடைய செல்வம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி லாட்சில பேங்க்ல போட்டு வைக்கிறான். எப்பவும் என்கிட்ட இருக்கும் நினைச்சு நினைச்சு இருக்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், இல்லை ஒரு நாள் இந்த பணம் இவனுக்கு பிரயோஜனம் கொடுக்காதே, ஒரு நாள் இந்த பணத்தால இவன் சுத்தமா இந்த நரகத்துக்கு போக நேரிடும் என்ற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லி காட்டுவான். கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, ஜகாத் எட்டு கூட்டத்தாருக்கு கொடுக்கணும் என்ற விஷயத்தை அல்லாஹ் சூரா தௌபாவுல சொல்லி தார்த்த போல, சூரா தௌபாவுல இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை அல்லாஹ் சொல்லித்தாரான், யாருடைய செல்வங்கள்ல ஜகாத்து கொடுக்கப்படையிலையோ அந்த செல்வங்களை அல்லாஹ் நாளைய மறுமையினால சூடு போடுவான். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், நாளைய மறுமையினால சில மனிதர்களை அல்லாஹ் ஜஹன்னம் என்ற நரகத்துல போடுவான், அவர்கள் சூடு போடப்படும். ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும் வழுஹூருஹும், அவருடைய நெற்றி அவருடைய விழாப்புறங்கள் அவருடைய முதுகுகள் எல்லாம் சூடு போடப்படும். ஹாதா மா கனல்தும் லியாபுதிக்கும், இதான் நீங்க சேர்த்து வச்ச பொருள், நீங்க சேர்த்து வச்ச பொருள். பதுகுமா கும் தக்னிசூன், நீங்க சேமிச்சு வச்ச பொருள் இதை அனுப்புவீங்க அல்லாஹ்வுடைய அஜாபில் சொல்லி, இந்த பொருள் இவனுக்கு அல்லாஹ் அந்த பொருள் மூலமாக வேதனையை கொடுத்து கொண்டிருப்பான். அன்பான அல்லாஹ்வின் நபியார்களே, எனவே நாளை மறுமையினால இன்னும் ஒரு சாரார் கவலைப்படுவாங்க, மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, ஏன் பணம் எனக்கு பிரயோஜனம் தரலையே, ஏன் ஆட்சி அதிகாரம் எல்லாம் எனக்கு பிரயோஜனம் தரலையே என்று நாளை மறுமையில கைசேதப்படுவார். எனவே அந்த கைசேதம் யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்றிக் கொள்ளுங்க. மறுமை நாள்ல மக்கள் கவலைப்படுறத போல சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலே மனிதன் கவலைப்படுவான். எதற்காக தெரியுமா, இருக்கிற செல்வம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்காத செல்வத்தை கொடுத்துட்டு வார்த்தை கவலைப்படுவான். உயிர் பிரியக்கூடிய தருவத்தில் லௌலா அஹ்பர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் என்ன கொஞ்சம் நேரம் திருப்பி அனுப்பு, திருப்பி அனுப்பினா நான் செய்யற வேலை என்ன தெரியுமா, சதகா கொடுப்பேன், இருக்கிறத கொடுத்துட்டு வருவேன், மற்றவங்களோட கண்ணீரை தொடக்கிட்டு வருவேன், ஏழை எளிய மக்களை வாழ வச்சுட்டு வருவேன் அல்லாஹ்ட்ட அவகாசம் கேட்பான். ஆனா அல்லாஹ் யாரையும் திருப்பி அனுப்பவில்லை. சக்கராத்துல தெரியக்கூடிய மிக முக்கியமான அமல்கள் ஒன்றுதான் சதகாவுடைய அமல், ஜகாத்துடைய அமல். அதனால் அந்த கடமை நிறைவேற்றிக் கொடுங்க அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே. எனவே இந்த கடமையில் அல்லாஹ் நிறைய நலவுகளை வைத்திருக்கிறான், அந்த நலவுகள் நிச்சயமாக எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். அடுத்ததாக இந்த ஜகாத் என்ற அமல தனிமையில நிறைய பேர் நிறைவேற்றுவீங்க என்றாலும் இந்த அமல கூட்டாக செய்வது மிகவும் ஏற்றமாக இருக்கிறது. இந்த அமல கூட்டாக செய்வது மிகவும் ஏற்றமாக இருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு நிறைய இபாதத்தை தந்திருக்கிறான். அந்த இபாதத்தெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை எடுத்துக்காட்டு. தொழுகையை பாருங்க, ஒரு இமாமுக்கு பின்னால நாங்க சொல்லுகிறோம், ஒரு இஹாமத் சொல்லுவாங்க மஸ்ஜித் நபவியில 15-20 லட்சம் மக்களை ஒரே இடத்துல ஒன்று கொட்டுது, ஒரே இடத்துல தொழுறாங்க. எவ்வளவு ஒற்றுமை, வெள்ளிக்கிழமை நாள் எங்கெங்கெல்லாம் மிம்பர் இருக்குதோ, ஜும்மா பள்ளி இருக்குதோ, அங்கெல்லாம் ஹத்தீபு ஹுத்பா ஓத மற்றவங்க எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறான். அதுக்கு முன்னால எங்கட மாலின் சாப் பிலால் சாப் சொல்லுவார், யாரும் பேசக்கூடாது. ஹத்தீப் அசாவ எடுத்துட்டு பிம்பரு கேற போறாரு, அமைதியா இருந்த ஹுத்பா கேட்கணும், யாராவது வாய் திறந்தீங்கடா உங்களோட சும்மா பாழாகிடும், உங்களுக்கு நன்மை இல்லாம போயிடும், எனவே அமைதியா இருந்து கேட்கணும் சொல்லிட்டு தான் இந்த அசாவ தருவாங்க. அன்பான அல்லாஹ் நடிகார்களே, எவ்வளவு பெரிய ஒற்றுமையா அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதனால இந்த ஜகாத் என்ற கடமைய கூட்டாக செய்கின்ற போது அதுல அல்லாஹ் நிறைய பரக்கத்துக்களை வச்சிருக்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எட்டு கூட்டத்துல ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சொல்றான், ஜகாத்தை வசூலிப்போர், ஜகாத்தை நிர்வகிப்போர், கமிட்டியாக இருந்து செய்வோர், அவருடைய சிரமத்துக்கு ஏற்ற கூலியை பெற்றுக் கொள்ளலாம். அன்பான அல்லாஹ் நடிகார்களே, இந்த எட்டு கூட்டத்தில் ஒன்று தெளிவுபடுத்தப்படுகிறது, இது கூட்டாக செய்யப்படக்கூடிய அமல். அல்ஹம்துலில்லாஹ் எங்கட புத்தளம் பகுதிகளில் அதே போன்று சம்மாந்தூர் அக்குரண இன்னும் ஏராளமான பகுதிகள் இதை கூட்டாக செய்து நிறைய பிரயோஜனத்தை கண்டிருக்கிறான், நிறைய பிரயோஜனத்தை கண்டிருக்கிறான். அந்த பிரயோஜனத்துகள அனுபவ ரீதியாக சில விஷயம் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்ணியமான தனவந்திரிகளே, கண்ணியமான வயோதிபர்களே, பொறுப்புதாரிகளே, ஆளுங்களே, துறை சார்ந்தவர்களே, எல்லோரும் சிந்தியுங்கள். இந்த அமல் அல்ஹம்துலில்லாஹ் அவங்கள பகுதிகளில் சில பகுதிகளில் கூட்டாக நடக்கலாம், ஆனால் இதை இருக்கின்றதை விடவும் நல்ல முறையில் இதை செய்ய வேண்டும். ஏனென்றால் கூட்டாக செய்கின்ற போதும் தனிமையை செய்கின்ற போதும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. தனிமையை செய்கின்ற போது குறிப்பிட்ட சிலருக்குத்தான் அது கொடுக்கப்படுகிறது. உதாரணமா பத்து தனவந்தர் ஜகாத்தை கொடுக்கவர் இருக்கிறார் என்றால் ஒருத்தருக்குமே தெரியாம பத்து பேரும் போய் சில சந்தர்ப்பங்கள்ல ஒரே ஏழைக்கு பத்து பேரை பணமும் போய் சேரலாம், பத்து பேர் ஜகாத்தை போய் சேரலாம். ஆனா கமிட்டியாக கொடுக்கப்படுகின்ற போது, ஒரு நிறுவனமாக கொடுக்கப்படுகின்ற போது அப்படி ஒரு அநியாயம் நடக்காது. உண்மையில எந்த மூல முடுக்கில் ஒரு ஏழை கஷ்டமான மக்கள் இருந்தாலும் அவருடைய தரவுகள் திரட்டப்பட்டு அவர்களுக்கும் ஜகாத்து கொடுக்கப்படும். அடுத்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது, வாங்குவோருடைய மரியாதை பாதுகாக்கப்படுவதில்லை. ஜகாத்து கொடுக்கிற ஒருவர் நேரடியாக ஒரு ஏழை கையில கொண்டு கொடுத்துட்டு வருவார், அல்லது ஒரு கடனால கையில கொடுத்துட்டு வருவார். எப்போ இவர முகத்தை காணச்சிலும் ஒரு வகையான பயம் இருக்கு, அடே இவர ஜகாத்து எடுத்துட்டேனே, இவர் என்ன சொன்னாலும் செய்யணுமே, இவர் வேலையை கூப்பிட்டாலும் பணம் தராக்கியும் பரவாயில்ல போகணுமே. கண்ணியமானவர்களே, மரியாதை பாதுகாக்கப்படணுமா? நாங்க தனிமையில கொடுக்கிறத விட ஒரு ஜமாத்தாக நிர்வாகமாக கொடுப்பது அதுல அல்லாஹ் நிறைய பரக்கத்தை வச்சிருக்கிறார். அடுத்ததாக தனிமையில் கொடுக்கின்ற போது நிறைய பேர் சில மக்கள் ஆக்களை சிலத்தை கேட்கிறது, நினைத்த மாதிரி செஞ்சுட்டு போகணும். சில சந்தர்ப்பங்கள்ல ஜகாத்த பணமாக கொடுக்கலாம், சில சந்தர்ப்பங்கள்ல எடுப்பவரை பொறுத்து அதை செல்வமாகவும் அதை ஒரு அவருக்கு தேவையான வகையில கொடுக்க. உதாரணமாக ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்தா அடுத்த நாளே போய் டிவி ஒன்றையும் வேற ஏதாவது ஒரு தேவையான தேவையில்லாத விஷயத்தை கொண்டுருவார். அதனால அவரை கண்காணிக்க ஒரு மெஷினையோ அல்லது ஒரு வாகனத்தையோ அல்லது அவருக்கு தேவையான ஆடு மாடையோ ஏதோ ஒரு வகையில அவருக்கு எடுத்து கொடுக்கலாம், எடுத்து கொடுத்து கண்காணிக்கும். இது ஒரு விஷயம். அப்ப குற்றங்கள் நடக்காம ஜமாத்தாக இருக்கின்ற போது துறை சார்ந்தவர்கள், உலமாக்கள், புத்திஜீவிகள், கணக்காக எல்லாம் உள்வாங்கப்பட்டு தரவுகள் எடுத்து கொடுப்பார். அடுத்ததாக குறுகிய நோக்கம் இருக்காது, ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. தனிமையில் கொடுக்கின்ற போது ஒரு சிறிய ஒரு நோக்கம் தான் இருக்கு, நான் ஏன் கடமையை செஞ்சிட்டேன், யாரு பார்க்க போறான், கூடினா என்ன குறைஞ்சா என்ன என்று சொல்லி நாங்க அப்படியே கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆனா ஒரு ஜமாத்தாக இருந்து ஒரு நிர்வாகமா இருந்து கொடுக்கின்ற போதும் அதுல தவறுகள் இடம்பெறாம அந்த ஜகாத்தினூடாக அடுத்தவரிடம் யார் எடுத்தார்களோ அவரையும் கொடுக்கக்கூடியவராக உருவாக்கலாம். ஜகாத்து கொடுப்பது மட்டுமல்ல எங்கட வேலை, ஜகாத்து எடுத்தவரை நாங்க கொஞ்சம் கவனிக்கணும், என்ன செய்யறாரு, அடுத்தவரிடம் ஜகாத்து கொடுக்கக்கூடிய தரத்துக்கு இவர் வாராரா, இல்லாட்டி 20 வருஷமா ஜகாத்து கொடுத்துட்டே போறோம், எப்பவும் அவர் எடுக்கிறவராவே இருக்கிறாரா? அதிசயங்கள் தெளிவா வந்திருக்கு. யார் யாசகத்தோடையே தந்த வாழ்க்கையை கடத்திட்டு போறாங்களோ நாளைய மறுமை நாள்ல முகத்துல சதை இல்லாம எலும்பு கூட வருவார். நவுது பில்லாஹ் பாதுகாக்கும். யாரும் எடுக்கணும் என்ன நீயத்தோடு எடுக்காதீங்க. யா அல்லாஹ், ஒரு நாள் என்ன அல்லாஹ் பணக்காரனாக மாத்துவான், இந்த ஜகாத் என்றைக்கு எடுக்கிறேன், நான் எடுக்கிறேன் 5 லட்சம் ஜகாத், நிச்சயமா 50 லட்சம் நான் கொடுப்பேன் என்ன நீயத்தோடு எடுங்க. இந்த வருஷம் 5 லட்சம் எடுக்கிறேன், அடுத்த வருஷம் 10 லட்சம் கிடைக்கும் என்ன நீயத்தோடு எடுக்காதுங்க. நாளை கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் எங்களோட முகத்துல சிறை எடுத்துருவான். நவுது பில்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமானவர்களே, யாசகம் கேட்கின்றவர்களும் யாசகத்தை நிரந்தரமாக வாசிக்கொள்ளார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யாசகம் கேட்டு வந்த ஒருவரை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையாக ஆச்சரித்தான். நீங்க செய்யறது நல்ல வேலை இல்லை, மக்கள்கிட்ட இருந்தா கொடுப்பாங்க, ஆனா மக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு கொடுத்தா நீங்க மகிழ்வீங்க, மக்கள்கிட்ட இல்லாம உங்களுக்கு தராம விட்டா நீங்க அவங்களை ஏசுவீங்க, அதனால இந்த வேலை சரி வராதுன்னு சொல்லி ஒரு கோடாரியை கொடுத்து தொழிலுக்கு பழக்கினார். அன்பான அல்லாஹ் முன்னாடியார்களே, எனவே எப்பவுமே ஜக்காத்து கொடுப்பவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், எடுப்பவர்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி இல்லை, இஸ்லாத்துடைய நோக்கம் யாரெல்லாம் ஜக்காத்து இந்த வருடம் எடுத்தாங்களோ, ஒரு வருடம் என்ன, ரெண்டு வருடம், மூணு வருடத்துல அவர் எப்படியாவது கொடுக்கக்கூடியவராக உருவாக்கும், அதற்குத்தான் நிர்வாகம் கமிட்டியாக இயங்க வேண்டும் என்ற இயங்க வேண்டும் என்ற விடயத்தை இஸ்லாம் தெளிவாக சொல்லும். அடுத்து சிலருக்கு பலரிடம் இருந்து கிடைக்கலாம், இன்னும் சிலருக்கு யாரிடம் இருந்து கிடைக்காமல் போகலாம், தனிமையை கொடுக்கப்படுகிறது. எனவே அன்பானவர்களே, இந்த கடமையை நல்ல முறையில் நாங்கள் செஞ்சு கொண்டா நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு நிறைய பரக்கத்தை அருள் தருவோம். அன்பான அல்லாஹின் அடியார்களே, அல்லாஹ் தண்ணீர் இருக்குது, இந்த தண்ணீரை மிகப்பெரிய அருளாக வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் மனிதனுடைய உடம்பு இருக்குது, உணவு இல்லாட்டி ஒரு மனிதனுக்கு ஒரு கிழமையாவது வாழலாம், ஆனால் தண்ணீர் இல்லாட்டி ஒரு மனிதனுக்கு வாழ முடியாது, ஒரு மனிதனுக்கு வாழ முடியாது. தண்ணீர் அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கவே, இந்த தண்ணீர் அல்லாஹ் இறக்கணுமா இருந்தா இந்த ஜகாத் நிறைவேற்றப்படும், ஜகாத்து நிறைவேற்றப்படையில் அல்லாஹுடைய பஞ்சம் ஏற்படும். பஞ்சத்தின் முதல் அடையாளம் மழை இல்லாமல் போகும். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கின்றான், வானத்தில் இருக்கின்ற தண்ணீரை அல்லாஹ் மதுரமான சுத்தமான தண்ணீராக இறக்கிறான். அது கிணத்துல வந்தா நாங்க குடிக்கிறோம், ஆத்துல வந்தா அது உப்பு நீரா மாறு, கால்ல விழுந்தா அது ஊத்த நீரா மாறு. அதே போன்று அல்லாஹ் சொல்கின்றான், இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், இறக்கின்ற தண்ணீரை உப்பு நீர் ஆக்கிட்டா உங்களால என்ன செய்யலும். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்களே, அல்லாஹ் தந்திருக்கிற செல்வத்தில் அல்லாஹ் சந்தோஷப்படுத்துங்களே. அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான், இறைக்கின்ற தண்ணீரை அல்லாஹ் மதுரமாக சுத்தமாகத்தான் இறக்கி கொண்டிருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ் இறைக்கின்ற தண்ணீர் அல்லாஹ் ஒரு அளவு
வச்சிருக்கிறான்.
அல்லாஹ் சொல்கின்றான், இறைக்கின்ற தண்ணீரை நாங்க ஒரு அளவுல தான் வச்சிருக்கோம், அது அளவு கடந்த ஆக கீழே போற இல்லை, ஆக கீழே போனா நலனின் தோண்டி தண்ணி இருக்குமா, கிணறு தோண்டி தண்ணி இருக்குமா, அதனால அல்லாஹ் இறக்கிற தண்ணீரை ஒரு அளவுல தான் வச்சிருக்கிறான். மனிதனுடைய பாவம் கூடினா வானத்திலிருந்தும் அருள் இறங்காது, பூமிக்கு கீழே எவ்வளவு நலனின் தோண்டினாலும் தண்ணி ஊறாது. அன்பான அல்லாஹ் அடியார்களே, எனவே இந்த அருள் அல்லாஹ் தாரதாக இருந்தா எங்களுடைய செல்வத்தில் இருந்து ஜகாத்து கொடுக்கப்படும். ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் மலை இருக்க காட்டினான், ஆனா மலையை கொடுக்க இல்லை. நல்லது போக இல்ல, அதனால அல்லாஹ் நல்லதை தரமாட்டான், அல்லாஹ் அருளை தரமாட்டான். எனவே அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய அருள் தேவேண்டா, இந்த ஜகாத் என்ற கடமையை சரியான முறையில் தூய்மையான முறையில் நிறைவேற்றுவோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தூய்மையான முறையில் ஜகாத் என்ற கடமையை நிறைவேற்றி நாங்களும் சுத்தமாகி, யார் இந்த ஜகாத்தை எடுக்கிறாங்களோ அவங்களும் சுத்தமாகி, எங்களுடைய பொருளாதாரத்தை சுத்தப்படுத்தக்கூடிய இந்த கடமை நிறைவேற்றக்கூடிய சாலிஹான மக்களாக அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. இந்த அமலை கூட்டாக செய்வதற்கு எல்லாருக்கும் உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் ஜகாத் எடுக்கிறாங்களோ கூடிய சீக்கிரம் அவர்களும் ஜகாத் கொடுக்கக்கூடிய ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உம்மத்துடைய ஒற்றுமையை எப்போதும் தந்துடுவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம் உம்மத்துக்கு வெற்றியை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், செல்வத்தை பொருளாதாரத்தை நீயே பாதுகாத்திடுவாயாக. யா அல்லாஹ் ஜகாத் என்ற கடமை நிறைவேற்றி உன்னுடைய சந்தோஷத்தை பெறக்கூடிய மக்கள் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் சொத்து செல்வத்தை கொண்டு நாளை மறுமையிடங்களை கேவலப்படுத்தி விடாதயா அல்லாஹ். சொத்து செல்வத்தை கொண்டு நாளை மறுமையிடங்களை கண்ணியப்படுத்திடுவாயாக. சொத்து செல்வத்தை கொண்டு நாளை மறுமையில உயரிய ஜன்னத்து பிரதோஷம் தந்துடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய அமல்கள் அத்தனை கபூல் செய்யுவாயாக. எங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆஃபர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்
ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு
அலைக்கும்.